نحمده ونصلي على رسوله الكريم وعلى آله وأصحابه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين صدق الله العظيم உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற நாயனாகி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழ் அனைத்தும் அவனது தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபியீன்கள் கியாமம் வரை உலகத்திலே வரக்கூடிய முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் சலவாத்தும் சலாமும் உண்டாவதாக. அல்லாஹுவின் புனித மாளிகைக்கு விஜயம் செய்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, படைத்த நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை செய்யும்படி ஏவினானோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும் எதை விட்டும் தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டும் விலகி நடந்து படைத்த நாயனை பயந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அடுத்து உங்களுக்கும் உபதேசம் செய்கிறேன். மேலானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு உலகத்திலே ஒரு குறுகிய வாழ்க்கையை நமக்கு அறிமுகம் செய்து அந்த வாழ்க்கையை நாம் எவ்வாறு அமைத்துக் கொள்ளணும்னு ஒரு அழகான வாழ்க்கை திட்டத்தை அல்லாஹ் நமக்கு அறிமுகம் செய்தான். நமக்கென்று ஒரு வழிமுறையை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அந்த வழிமுறைகளுக்கு பெயர் தான் இஸ்லாம், மார்க்கம், தீன் என்று கூறுகிறோம். அந்த இஸ்லாத்துடைய கடமைகள், விசேஷமாக ஐந்து கடமைகள், அந்த ஐந்து கடமைகளில் நான்கு கடமைகளை நிறைவேற்றி அநேகமானவர்கள் இறுதி கடமை ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி உலகத்துடைய பல பாகங்களில் இருந்தும் முஸ்லிம்கள் ஆண்கள் பெண்கள் என்று அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நோக்கி பிரயாணம் செய்ய தயாராக இருக்கும் இந்த காலத்திலே வல்ல ரஹ்மான் அந்த ஹஜ்ஜுடைய வாக்கியத்தை நம் எல்லோருக்கும் அடிக்கடி கொடுப்பானாக என்று அல்லாஹ்விடத்தில் வேண்டுகிறேன். மேலானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஜகாத்தையும் ஹஜ்ஜையும் அந்த ஐந்து கடமைகளில் இந்த இரண்டையும் வசதி படைத்தவர்களுக்கு அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கிறான். எனவே வசதி கிடைத்தும் அந்த இரண்டையும் நிறைவேற்றாதவர்கள் கவலைப்பட வேண்டிய இடைஞ்சல்கள், வாழ்க்கையிலே சந்திக்க வேண்டியது, மரணத்துக்கு பிறகு தண்டனைக்குரியவர்களாக ஆகுவார்கள். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அருள்மறையிலே கூறும் பொழுது ஒரு இடத்திலே கூறுகிறான், வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யாத்திய அஹதகுமுல் மௌத், உங்கள் ஒருவருக்கு மௌத்து வந்து விடுவதற்கு முன்பாக உங்களுக்கு உலகத்திலே கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கை முடிந்து விடுவதற்கு முன்பாக நாம் உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்கியங்கள் இருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நமக்கு கொடுத்த அந்த செல்வ வாக்கியங்களை நம்முடைய மௌத்துக்கு முதல் அவைகளை செலவு செய்யும்படி அல்லாஹ் கூறுகிறான். தஃப்சீரிலே எழுதுகிறார்கள், ஜகாத் கொடுப்பதில் நீங்க அவைகளை செலவு செய்யுங்க. அப்படி செலவு செய்ய இல்லை, ஜகாத்தும் ஹஜ்ஜும் கடமையாக ஆகியும் அந்த இரண்டு காரியங்களிலே அதை செலவு செய்து அதை செய்து கொள்ள கிடைக்கவில்லை என்றால் மௌத்துடைய சந்தர்ப்பம் நெருங்கும் பொழுது அது கவலையானதாக, கை சேதத்தை உணரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறதுனால அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்விடத்திலே அவர்கள் கேட்டுக் கொள்வார்கள், நாயனே கொஞ்ச காலத்துக்கு நம்மை தாமதப்படுத்தி வைப்பாயாக, நீ கொடுத்த செல்வங்களை கடமையாக ஆன அந்த கடமைகளில் நிறைவேற்ற தவறிவிட்டோம், எனவே கொஞ்சம் நேரம் நமக்கு கொடுப்பாயாக என்று அந்த சந்தர்ப்பத்திலே கடமையாக ஆகியும் நிறைவேற்றாதவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டுக் கொள்வார்கள், கொஞ்ச காலம் கொடுக்க நாம் சதகா செய்வோம், ஜகாத்து கொடுத்து வாக்கும் சாலிஹீன்களில் இன்றும் உள்ளவனாக நாம் ஆகிவிடுவோம். சாலிஹீன்கள் இன்றும் உள்ளவர்களாக எவ்வாறு ஆகுவது, நான் ஹஜ்ஜை நிறைவேற்றி நல்ல மனிதனாக ஆகிவிடுவேன் என்று கடைசி சந்தர்ப்பத்தில் இது கடமையாகியும் நிறைவேற்றாதவர்கள் கேட்டுக் கொள்வார்கள் அல்லாஹ்விடத்தில். இப்ன அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், எந்த ஒரு அடியானும் ஹஜ் ஜகாத்து கடமையாக ஆகி அதை நிறைவேற்றாது, அதிலே குறைவு செய்வார்களோ அவர்கள் மௌத்துடைய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்விடத்திலே இதை கேட்டுத்தான் தீருவார்கள். கொஞ்ச காலம் தாமதப்படுத்தும்படி அல்லாஹ்விடத்திலே அவர்கள் வேண்டுவார்கள். மரணப்படுக்கையிலே உள்ளவர்கள் அவங்க என்ன கேட்பாங்க, என்ன பண்றாங்க, இதை நாம விளங்க முடியாமல் இருக்கும். அல்லாஹ் கூறுகிறான், அவர்கள் அவ்வாறு கேட்பார்கள். எனவே அந்த சந்தர்ப்பம் வர்றதுக்கு முதல்ல கடமையானவர்கள் அவைகளை நிறைவு செய்து கொள்ளணும். ஒரு ஆத்மாவுக்கு குறிக்கப்பட்ட அந்த நேரம் வந்துவிடுமையானால் அவன் தாமதப்படுத்தப்பட மாட்டாது. ஒரு வினாடி முற்படுத்தப்படுவதும் கிடையாது, தாமதப்படுத்தப்படுவதும் கிடையாது. குறித்த நேரத்தில் அவனுடைய உயிர் வாங்கப்படும். வல்லாஹு கபீரும் பிமா தஅமலூன், நீங்க என்னென்ன காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதை மிக அறிந்தவனாக இருக்கிறான் அல்லாஹு ஜல்ல ஜலாலு. எனவே ஹஜ் ஜகாத் கடமையானவர்கள் அவ்வப்போ அவைகளை நிறைவேற்றிக் கொள்வது அவர்கள் மீது கடமையாக ஆகிவிடுகிறது. லில்லாஹி அலன்னாஸு ஹஜ்ஜுல் பைத்தி மனிஸ்ததா இலைஹி சபீலா, ஹஜ்ஜுடைய காரியம் இறுதி கடமை. அது யாருக்கு அதை செய்வதற்கு நிறைவேற்றுவதற்கு சக்தி பெறுகிறார்களோ அவர்கள் மீது அது கடமையாக ஆகிவிடுகிறது என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே ஹஜ்ஜுடைய கடமையை கடமையாக ஆகியும் யார் அதை நிறைவேற்றவில்லையோ அல்லாஹ் தஆலா அவர்களை சொற்றும் தேவையற்றவனாக இருக்கிறான். நம்முடைய ஹஜ்ஜி அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை, நாம் செய்யக்கூடிய ஹஜ்ஜிகள் நமக்கு தேவையாக இருக்கிறது. எனவே அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு யார் ஹஜ்ஜி கடமையாக ஆகியும் அதை நிறைவேற்றவில்லையோ, வமன் லம் யஹுஜ்ஜ, யார் ஹஜ்ஜி செய்ய இல்லையோ, அல்லாஹ் அவர்களை சொற்றும் தேவையற்றவன் என்று சொல்ல வேண்டிய இடத்துல அல்லாஹ் கூறுகிறான், வமன் கஃபர, வமன் கஃபர ஃபஇன் அல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன். அப்படின்னா அவன் காஃபிராக ஆகிவிடுகிறான், ஷிர்க்கு செய்தவனாக ஆகிவிடுகிறான் என்கிற அர்த்தம் அல்ல. யார் ஹஜ்ஜை நிறைவேற்றாமல் ஹஜ்ஜை நிறைவேற்றவில்லையோ என்கிற இடத்துல வமன் கஃபர, யார் நிராகரிக்கிறார்களோ என்று அல்லாஹ் கூறுகிறான். ஏன்னா அல்லாஹ் அதை உணர்த்த விரும்புகிறான், ஹஜ்ஜி கடமையாக ஆகியும் யார் ஹஜ்ஜி செய்யவில்லையோ, இது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. கடமையாக ஆக்கப்பட்ட காரியங்கள்ல ஹஜ்ஜை நிறைவேற்ற இல்லைன்னா இது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல, ஒரு குற்றம் அல்ல, மிக பயங்கரமானது. அதனால அல்லாஹ் தஆலா வமன் கஃபர, குஃபருடைய வார்த்தை அல்லாஹ் அங்கே உபயோகம் செய்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா அவர்கள் நிறைவேற்ற இல்லைன்னா அவர்கள் பக்கம் அல்லாஹ் தேவையற்றவன். இதன் மூலமாக அது மிக கடினமான, அது ஒரு கட்டாயமான ஒரு கடமை என்கிறதை அல்லாஹ் தஆலா நமக்கு உணர்த்துகிறான். எனவே தான் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது கூறினார்கள், மன் மாதா வலம் யஹுஜ்ஜ ஃபல்யமுத் இன்ஷா யஹூதியன் அவ் நஸ்ரானியன். யார் ஹஜ் கடமையாக ஆகியும் அவன் ஹஜ்ஜை நிறைவேற்றாமல் மரணத்தை சந்திக்கிறானோ அவன் யஹூதியாக அல்லது நசரானியாக அவன் மரணிக்கட்டும் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யஹூதி நசாரா ஹஜ்ஜை கடமை என்பதாக அவர்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாது. எனவே மேலானவர்களே, இந்த ஹஜ்ஜுடைய காரியம் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஐந்து கடமைகளும் ஒரு விசேஷமான, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களதும் அவருடைய குடும்பத்தார்களுடைய தியாகங்கள் நினைவு செய்யப்படும் முகமாக முழு உலக மக்களுக்கும் அல்லாஹ் அதை ஒரு கடமையாக ஆக்கினான். எனவே மேலானவர்களே, அந்த ஹஜ்ஜை நாம் நிறைவேற்றுவது வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை, அது நமக்கு கடமையாக ஆகுகிறது. அதை மிக பக்குவமாக இறுதி கடமை, அந்த கடமையை நாம் நிறைவேற்ற கடமை பெற்றிருக்கிறோம். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அருள்மறையிலே ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றும்படி ஏவும் பொழுது, வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக நீங்கள் பரிபூர்ணப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். வஅதிம்மு, அதை நீங்கள் பரிபூர்ணப்படுத்துங்கள். இத்மாம், இத்மாம் என்ன தமாம் என்று நாங்கள் பொதுவாக தமிழில் புலங்குறதுண்டு, பூர்த்தியாக ஆக்குவது, தமாம் செய்யறது, அதை கடைசி வரை செய்து முடிக்கிறது. எனவே அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் இங்கே இந்த ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹுக்காக பரிபூர்ணப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். இந்த இத்மாமுக்கு உலமாக்கள் இரண்டு விதமான கருத்துக்களை எழுதுகிறார்கள். ஹஜ்ஜை நிறைவேற்றும் பொழுது அல்லாஹ் இத்மாம் செய்யுங்கோ, பரிபூர்ணப்படுத்துங்கோ, பரிபூர்ணமாக நிறைவேற்றுங்கள் என்று கூறுகிறான். அதே போன்று தொழுகையும் ஒரு கடமைதான். தொழுகையை பற்றி எல்லாம் கூறும் பொழுது தொழுகையை நிலைநாட்டுவார்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று எல்லாம் கூறுகிறான். ஜகாத்தை பற்றி சொல்லும் பொழுது ஜகாத்து கொடுங்கள் என்று எல்லாம் கூறுகிறான். நோன்பை பற்றி சொல்லும் பொழுது குத்திவாலைக்கு முஸ்தியாம், நோன்பு உங்கள் மீது கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறான். கடமையை பற்றி சொல்லும் பொழுதையும் இதை நீங்கள் பரிபூர்ணப்படுத்துங்கள் என்று கூறுகிறான். கடைசி கடமை, எனவே உலமாக்கள் கூறுகிறார்கள், இஸ்லாத்துடைய முன்னால உள்ள நான்கு கடமைகளையும் பூர்த்தி செய்த நீங்க ஐந்தாவது இறுதி கடமையை நிறைவேற்றுவதன் மூலமாக உங்க இஸ்லாத்தை நீங்கள் பரிபூர்ணப்படுத்திக் கொள்ளுங்கள். ஹஜ்ஜையும் உம்ராவையும் செய்வதன் மூலமாக இஸ்லாத்துடைய அனைத்து காரியங்களையும் நீங்கள் பரிபூர்ணப்படுத்துங்கள் என்கிற ஒரு கருத்தை உலமாக்கள் இங்கே எழுதுகிறார்கள். மேலானவர்களே, இதே போன்று இன்னும் ஒரு ஆழமான கருத்து எழுதப்படுகிறது. அது என்னவென்றால், முக்கியமான ஒரு ஆழமான கருத்து இங்கே சொல்லப்படுகிறது. ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் நிறைவேற்றுங்கள். ஏனைய வணக்கங்கள் தொழுகை நோன்பு ஜகாத்தில் அந்த வார்த்தையை உபயோகம் செய்யப்படவில்லை. தொழுகையில வெறுமனே உடலுடைய அசைவுகள் மாத்திரம் சம்பந்தப்பட்ட ஒரு வணக்கம் அல்ல. ஏன்னா அது ஹுஷு ஹுதுவோடு நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு காரியம். ஹுஷு ஹுது என்கிறது உள்ளம் சம்பந்தப்பட்ட ஒரு அம்சம். அது உள்ளத்தால் பக்தியோடு அல்லாஹுடைய பயத்தோடு ஹுஷு ஹுதுவோடு அந்த வணக்கம் தொழுகை நிறைவேற்றப்பட வேண்டும். எந்த அளவுக்கு உள்ளம் ஹுஷு ஹுது அமையுமோ அந்த அளவுக்கு அந்த தொழுகையுடைய மதிப்பு உயர்வு அல்லாஹுடத்திலே அதிகமாக ஆகிவிடுகிறது. அப்ப ஏனைய வணக்கங்கள்ல உள்ளம் சம்பந்தப்படுகிறது, உள்ளத்துடைய பக்குவத்தை வைத்து அதற்கு அல்லாஹ் கூலி கொடுக்கிறான். ஹஜ்ஜுடைய காரியங்களை நாம் அவதானிக்கும் பொழுது, நாம் இங்கிருந்து எஹ்ராமுடைய ஆடைகளை அணிந்து கொண்டு இங்கிருந்து புறப்பட்டு சென்று புனிதமான அந்த நகரத்திலே நாம் இறங்கியதும், அங்கே முதன் முதலாக நாம் சென்று அந்த பைத்துல்லாஹுவை தவாப் செய்கிறோம். அல்லாஹுடைய ஆலயமாகி அந்த காபத்துல்லாஹுவை நாம் சுற்றி வலம் வருகிறோம். ஏழு தடவைகள் நாம் வலம் வருகிறோம். அங்கே வுது கடமை என்றாலும் அங்கும் இங்கும் பார்க்கலாம், கதைக்கலாம். வெறும் உடம்பால நாம் அந்த அல்லாஹுடைய வீட்டை சுற்றி வருகிறோம். அதை முடித்துக்கொண்டு சஃபா மர்வா என்கிற மலைகளில் ஏறி அந்த சைடைய ஓட்டத்தை நாம் நடைய அங்கே நடக்கிறோம். ஏழு தடவை சஃபா மர்வாவுக்கு இடையில நாம் நடக்கிறோம், ஓடுகிறோம். ஹஜ்ஜுடைய காலங்கள்ல ஒரு எட்டில் அங்கிருந்து நாம புறப்பட்டு போய் மினாவுல தங்கி அடுத்த நாள் காலையில் அங்க போய் அரஃபாவுல தங்குகிறோம். பிறகு முஸ்தலிஃபாவுல மறுபடியும் மினாவுல அதே அங்கே சென்று நாம் ஜமராத்தில் சென்று ஷைத்தானுக்கு கல்லெறிகிறது என்பதாக சொல்லி மூன்று இடங்கள்ல மூணு நாள் நாலு நாள் கல்லெறிவோம். மிருகங்களை குர்பானி செய்வோம். நம்முடைய முடிகளை அங்கே நாம் களைந்து விடுகிறோம். இந்த எல்லா காரியங்களையும் நாம் பார்க்கும் பொழுது வெறுமனே உடல் சம்பந்தப்பட்ட ஒரு வணக்கமாக இது தென்படுகிறது. தவாஃபில உடம்பை எடுத்துக்கிட்டு ஓடுறோம், சைலையும் ஓட்டம், மினா முஸ்தலிஃபா அரபாவில் வெறுமனே தங்குறது தான் கடமை. அல் ஹஜ்ஜு அரபா, ஹஜ் என்றாலே அரபா, அரபாவில் தங்க இல்லைன்னா அவருக்கு ஹஜ்ஜி கிடையாது, அடுத்த ஆண்டு ஹஜ்ஜி நிறைவேற்ற வேணும். எனவே அந்த பூமியில கொஞ்ச நேரமாவது அவர் தரிக்கணும், மினாவுல தங்கணும், முஸ்தலிஃபாவில் அவங்க இரவு தங்கணும். தொழுகை தொழுவது வளமையாக நமக்கு உள்ள கடமைகளை தொழுது கொள்வோமே ஒழிய ஹஜ்ஜுடைய காரியம் என்று வெறுமனே நாம் பார்க்கும் பொழுது எல்லா காரியங்களும் வெறும் உடம்பால செய்யப்படக்கூடிய காரியங்கள் போன்று நமக்கு தென்படுகிறது. உடம்பால் அங்க போய் தங்குறோம், சைத்தானுக்கு கல்லெறிகிறோம், மிருகத்தை குர்பான் செய்யறோம், நம்ம முடிய இறக்கிறோம். இப்படியான எல்லா காரியங்களும் வெறுமனே உடம்பால செய்யப்படக்கூடிய காரியங்கள். எனவே நீங்க இது உடம்புடைய காரியம் என்று நினைத்து வெறுமனே இந்த காரியங்களை உடம்புல பலமிருந்தா நாம் செய்து கொள்ளலாம் என்கிறதாக நினைத்து விடாமல், இந்த எல்லா காரியங்களிலும் பைத்துல்லாஹ்வை சுற்றி வரும் பொழுது அல்லது சஃபா மர்வாவுக்கு இடையில ஓடும் பொழுது மினா முஸ்தலிஃபா அரபாவுல தங்குறதாக இருந்தாலும் ஷைத்தானுக்கு கல்லெறியக்கூடிய காரியமாக இருந்தாலும் அனைத்து காரியங்களில் நாம் நம்முடைய உடம்பை ஈடுபடுத்தும் பொழுது உள்ளத்தையும் சேர்த்து அங்கே ஈடுபடுத்தணும். உள்ளம் பக்குவமாக இருக்கணும். அந்த புனித பூமிகளிலே ஒரு பக்குவமான உள்ளத்தோடு நாம் இந்த காரியங்களை நிறைவேற்றுவதன் மூலமாகத்தான் இந்த ஹஜ் உம்ரா பரிபூர்ணத்துவம் பெறுகிறது என்பதை அல்லாஹ் இங்கே எடுத்து கூறுகிறான். அல்லாஹுக்காக ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் பரிபூர்ணப்படுத்துங்கள். என்ன வெறும் உடம்பால செய்யப்படக்கூடிய காரியங்கள் என்ன வெறுமனே உடம்பால இந்த காரியங்களை செய்து முடிப்பதனால அது பரிபூர்ணத்துவம் பெறுவது கிடையாது. அது பரிபூர்ணத்துவம் அடையணுமா, முழுமையான கூலி கிடைக்கணுமா, உள்ளத்துடைய பக்குவமும் அங்கே மிக அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலானவர்களே, ஹஜ்ஜுடைய காலங்களில் அங்கே வென்று மிருகங்களை பலியிடுபவர்களும் இருக்கிறாங்க. அங்க சில சில காரியங்களை செய்யக்கூடாதவைகளை செய்தால் மிருகங்களை பலியிடணும். குர்பானி கொடுக்கிறது இருக்கிறதே பொதுவாக ஹஜ்ஜுடைய காலங்களில் ஒரு மிருகத்தை குர்பான் செய்வது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சுன்னத்தை நினைவு செய்யும் முகமாக இது ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்களாக இருந்தாலும் முழு உலகத்தில் உள்ளவர்களுக்கும் ஒரு சுன்னத்தான முக்கியமான ஒரு சுன்னத்தாக கருதப்படுகிறது. அப்ப அந்த சுன்னத்தை பற்றி அல்லாஹ் கூறும் பொழுது அந்த மிருகத்தை பலியிடக்கூடிய அந்த காரியத்தை சொல்லும் பொழுது அல்லாஹ் கூறுகிறான், நீங்க பெரிய ஒட்டகம் 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து பெரிய ஒட்டகத்தை கீழே பெருட்டு ரத்தத்தை அதிகமாக ஓட்டி இருக்கலாம், ஆனா நீங்க பெரிய மிருகத்தை கீழே போட்டதனால இல்ல நிறைய ரத்தத்தை ஓட்டினதுனால உங்களுக்கு நிறைய கூலிகளை கொடுக்கிறதாக அல்லாஹ் சொல்ல இல்ல. அந்த கருத்துப்பட அல்லாஹ் கூறுகிறான், நீங்க அறுத்து பலியிடக்கூடிய அந்த மிருகத்துடைய மாமிசமோ இரத்தமோ அல்லாஹுவை சென்றடைவது கிடையாது. அல்லாஹுவை சென்றடைவது உங்க உள்ளத்தில் உள்ள பக்தி, உங்களோட உள்ளத்தில் உள்ள அல்லாஹுடைய பயம், எந்த பக்தியோடு பக்குவத்தோடு நீங்க அந்த காரியத்தை செய்கிறீர்களோ அந்த பக்குவம் தான் அல்லாஹுவை சென்றடைகிறது. அந்த பக்திக்கு தான் அல்லாஹ் உங்களுக்கு மார்க்ஸ் கொடுக்கிறான், உங்களை கபூல் செய்கிறான், உங்க காரியத்துக்கு நன்மைகள் வழங்க படுகிறது. அதிகம் இரத்தம் ஓட்டினதனால பெரிய மிருகத்தை பிரட்டினோம் என்கிறதுனால இல்ல, உங்க உள்ளத்தை தான் அல்லாஹ் பார்க்கிறான். உள்ளம் பக்குவமாக இருக்கிறத வச்சு அவருடைய காரியம் கபூலியத்தை அடைகிறது. இதே போல அல்லாஹ் ஜலாலுஹு இன்னொரு இடத்திலே சொல்லும் பொழுது கூறுகிறான், மக்கமா நகரத்தில் அந்த புனித ஹஜ்ஜுடைய காரியங்களுக்கு நாம் சென்று அங்கே சில இடங்களை அல்லாஹ் கண்ணியமான புனித ஸ்தலங்களாக அல்லாஹ் அவைகளை பிரகடனம் செய்திருக்கிறான். புண்ணிய ஸ்தலங்கள் என்று வர்ணிக்கப்படக்கூடிய அந்த இடங்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது கூறுகிறான், ஹஜ்ஜுடைய காரியங்களுக்கு உமராவுக்கு சென்றவர்கள் அந்த அல்லாஹுடைய அடையாள சின்னங்களாகிய அந்த புனித ஸ்தலங்களை யார் மதித்து நடப்பது என்பதை பற்றி அல்லாஹ் கூறும் பொழுது கூறுகிறான், அல்லாஹுடைய அடையாள சின்னம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய அந்த இடங்கள்ல யாரு ரொம்ப பக்தியோடு ரொம்ப பக்குவமாக நடந்து கொள்வதென்னா அப்படி பக்குவமாக நடந்து கொள்வது அவருடைய உள்ளத்துடைய பக்தியின் காரணமாக, இறை அச்சத்தின் காரணமாக அவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்று அல்லாஹ் அவர்களை புகழ்ந்து கூறுகிறான். எனவே அந்த புனித பூமியில வெறுமனே நடமாடிட்டு வர்றது நோக்கமல்ல, அந்த பூமிக்கு செல்வதற்கு முன்பதாக நாம் நம்மை பக்குவப்படுத்திக் கொண்டு பக்குவமானவர்களாக இறை அச்சமுடையவர்களாக அல்லாஹுவை பயந்து வாழ்பவர்களாக நம்மை மாற்றிக்கொண்டு அந்த புனித பூமிக்கு செல்ல வேண்டும். தொழுகை கடமையான உடனே இஸ்லாத்துக்கு வந்த மனிதன் இப்ப அவன் கலிமாவை சொன்ன அவனுக்கு துஹருடைய தொழுகை கடமையாக ஆகிவிடுகிறது. தாமதப்படுத்தக்கூடாது, நேரம் முடிகிறதுக்கு முதல்ல நிறைவு செய்யணும் ஏனைய கடமைகள். ஹஜ்ஜுடைய கடமையை மாத்திரம் ஒருதனுக்கு அது கடமையாக ஆகியும் அவன் அதை தாமதப்படுத்தி நிறைவேற்றலாம். நிறைவேற்ற அல்லாஹுடைய குற்றவாளியாக ஆகுவான். எனவே அடுத்த ஹஜ்ஜுக்கு இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்குமோ கிடைக்க இல்லையோ அது தெரியாது. உடம்புல அப்படியான ஒரு ஒரு நிலைமை இருக்குமேயானால் அவரை அவசரப்படுத்தணும். அப்படி இல்லைன்னா அவரை தாமதப்படுத்தி அதை நிறைவேற்றுவதற்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது. ஏன்னா இறுதி கடமை இறுதி கடமை வாழ்க்கையில் ஒரு சந்தர்ப்பம். எனவே அதை செய்வதற்கு முன்பதாக நாம் நம்மை பக்குவப்படுத்தி உண்மையான ஒரு முஸ்லீமாக, உண்மையாக அல்லாஹுவை பயந்து வாழக்கூடிய ஒரு உண்மையான அல்லாஹுடைய பக்தி உடையவனாக அந்த புனித பூமிக்கு செல்ல வேண்டும் என்கிறதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். எனவே மேலானவர்களே, அந்த பூமிக்கு செல்வதற்கு முன்பு நாம் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். முதலாவது அல்லாஹ்வுடைய வீடு கட்டப்பட்டது தான் அந்த பைத்துல்லாஹ். இந்த பூமியில அல்லாஹ் முதன் முதலாக அல்லாஹ்வுடைய மாளிகை என்று அங்கே அது தயார் பண்ணப்பட்ட ஒரு மாளிகை. முழு உலகத்திலும் பள்ளிவாசல்கள் சுஜூத் செய்யப்படக்கூடிய இடங்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு பள்ளிவாசல்ல, ஒரு மஸ்ஜிதுல இப்ப நாம் அமர்ந்திருக்கிறோம். நம்முடைய ஊர்ல எத்தனையோ கட்டடங்கள், பெரும் பெரும் கட்டடங்கள் இருந்தாலும் இது அல்லாஹ்வுடைய வீடு என்று வர்ணிக்கப்படக்கூடிய ஒரு இடத்துல நாம் அமர்ந்திருக்கிறோம். என்ன, எல்லா இடங்களுக்கும் போறது போல, எல்லா இடங்களிலும் நடந்து கொள்வது போல இந்த பள்ளிக்கு உள்ளால நாம் நடந்து கொள்ளக் கூடாது. பள்ளிவாசலுக்குள்ள வர்றதுக்கு ஒரு ஒழுக்கம் இருக்கிறது. அதையும் ஒரு பேணுதலாக, பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். வீட்டுக்குள்ள வேண்டியது மாதிரி நாம சத்தம் போடுவோம், நாம இருக்கிற இடங்கள்ல சத்தம் போடலாம், ஆனா பள்ளி உள்ளால சத்தங்கள் உயர்ந்து விடக் கூடாது. அது கயாமத்துடைய அடையாளம். என்ன, பள்ளிவாசல்ல வர்றதுக்கு உள்ளால வர்றதுக்கு ஒரு ஒழுக்கம் இருக்கிறது. உள்ளால வந்து ஏத்திக்காப்படி நீயத்துடன் இருப்போமேயானால் இருக்கும் நேரம் எல்லாம் நன்மைகள் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மலக்குகள் இருக்கக்கூடிய இடம் அல்லாஹ்வுடைய வீடு. எனவே அது புனித ஒரு ஸ்தலமாக கருதப்பட்டு அதனுடைய மரியாதைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். என்னன்னா, இவர ஜம்பர் அடிச்சுக்கிட்டு வராரு பள்ளிக்கு, முழங்காலுக்கு கீழே மூடி இருக்கிற அவரோட கழுசன், நீட்ட கழுசன் அடிச்சிருக்கிற அவர் டி ஷர்ட் போட்டுக்கிட்டு பள்ளிக்கு வர, தலையில ஒண்ணும் இல்ல. ஏன்பா பள்ளிக்கு இப்படி வாரீங்க? ஏன், அவரது தானே மறைக்கிறது கடமை, நான் அவரத்தை மறைச்சுக்கிட்டு வானேன் சொல்லி சில அடம் பிடிக்கிறவங்களும் இருக்கத்தான் செய்யறான். மேலானவர்களே, ஒரு மினிஸ்டர் ஜனாதிபதியை பார்க்கறதுக்கு போறவன், ஒரு முஸ்லீம் இல்லாதவனை பார்க்கறதுக்கு போறவன் இந்த ஆணையோட போவானா? பள்ளிக்கு ஒடுக்கம் கச்ச நிலைமையில வாரவன், அடுத்தவங்களை பார்க்கறதுக்கு, மனிதர்களை பார்க்கறதுக்கு போறதுக்கு நீட்ட கை சேட்டு போட்டு அழகான ஆடைகள் அணிஞ்சு ரொம்ப கண்ணியமா போக முடியும்னா ஏன் பள்ளிக்கு வர முடியல? மேலானவர்களே, பள்ளிக்கு உள்ளால வாழறதுக்கும் சில ஒழுக்கங்கள் இருக்கிறது. அதை மீறதனால பாவிகளாக ஆகிவிடுவார்கள். அல்லாஹ்வுடைய அந்த வீட்டுக்கு நுழைய வேண்டிய ஒழுக்கத்துக்கு மாறாக நடந்தவர்கள் கூட்டத்தில் அவர்கள் கருதப்படுவார்கள். அப்படி இருக்க, முதலாவது பள்ளிவாசல் புனித பூமி, புனித இஸ்லம் என்று வர்ணிக்கப்பட்ட அந்த ஹஜ்ஜுடைய இடங்கள்ல மேலானவர்கள் நாம் மிக பக்குவமாக நமக்கு ஏவப்பட்ட அந்த ஒழுக்கங்களை பேணி நாம் அங்கே நடந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பக்குவமான உள்ளத்தோடு அந்த புனித பூமிக்கு சென்று உடம்பால செய்யப்படக்கூடிய காரியங்களாக இருந்தாலும் ரொம்ப பக்தியோடு அதை நிறைவேற்றி வருவோமையானால், ஒரு மனிதன் 70 வயசுல போறாரு ஹஜ்ஜிக்கு, அதுக்கு மேல வயசாகி போறாரு. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஹஜ்ஜ லம் யஃப்ஸுக் வலம் யர்ஃபுத், யார் ஹஜ் செய்கிறார்களோ பிழையான வார்த்தைகளை பேச இல்லை, பிழையான காரியங்கள் அவர்கள் ஈடுபட இல்லைன்னா அவர் அந்த பூமியிலிருந்து ஹஜ்ஜை நிறைவேற்றி எப்படி தன்னுடைய ஊருக்கு வெளியாகுகிறார், அவருடைய பாவங்களை விட்டு வெளியாகி விடுகிறார். அன்று பிறந்த பாலகனை போன்று பாவமே அற்றவனாக திரும்பி வருகிறான். மேலானவர்களை, மிக கைசேதப்பட வேண்டிய ஒரு விடயம், அந்த ஹஜ்ஜுடைய காரியத்தை நிறைவேற்றுவதற்கு காசு கிடைத்ததும் நாம் உடனே தயாராக ஆகி போய்விடுகிறோம். நம்மளும் தயார் பண்ண இல்ல, பக்குவப்படுத்த இல்ல, உள்ளத்தில் அந்த பக்தி ஏற்பட இல்ல, அல்லாஹ்வ பயப்படுற பழக்கம் நமக்கிட்ட இல்ல. அந்த புனித பூமியில போய் அந்த புனித ஸ்தலங்களுக்கு கேடு உண்டாகிறது போல ஹாஜிகள் நடந்து கொள்வது மிக மிக கவலைக்குரிய விடயம். நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ளாது அந்த புனித பூமிகள்ல போய். மேலானவர்களே, அந்த பூமியில அடிக்கடி போறவங்களுக்கு தெரியும், பெரும் பாவங்கள்ல ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் பெரிய பாவங்கள்ல கூட ஈடுபட்டு வருகிறார்கள். மிம்பர்ல உட்கார்ந்து நின்று சொல்ல முடியாத அளவுக்கு அசிங்கமான, பிழையான, ஹராமான காரியங்கள்ல ஹாஜிகள் ஈடுபடுவது மட்டுமல்ல, வந்து தன்னோட உள்ள சகாக்களோட என்ன 3 வாரம் கிட்டத்தட்ட சும்மா அங்க இருக்க போறாங்க அறையில உட்கார்ந்துகிட்டு. ஹஜ்ஜுடைய காரியம் வெறும் 1 வாரம் தான்,
ஒரு மாதத்துடைய பிரயாணம் 35 நாள் 40 நாள் மிகுதமுள்ள நாள்கள்ல உள்ளம் பக்குவமாக இருந்திருந்தா அங்க பக்குவமான காரியங்களை ஈடுபடுவாங்க. பிழையான காரியங்களை ஈடுபட்டு வந்து பெருமையோட சொல்றாங்க, நான் நேற்று இப்படி காரியத்தை பண்ணிட்டு வந்தேன். அல்லாஹ் அக்பர். மேலானவர்களே, அந்த புனித பூமியில சென்று பக்குவமாக நடந்து கொள்வதற்கு பகரமாக பிழையான காரியங்கள்ல, ஹராமான பெரும்பாவம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய பாவங்கள்ல ஈடுபட்டு திரும்பக்கூடிய ஹாஜிகளையும் அவதானிக்க முடியுமானதாக இருக்கிறது. எனவே அல்லாஹ் கூறுகிறான், அதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். ஹஜ்ஜையும் உம்ராவையும் வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை நீங்க நிறைவேற்ற போறீங்க, அதை பரிபூர்ணமாக நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். அதை பாதி செய்யாதீங்க, அதை ஏற்றுக்கொள்ளப்படாமல் அதை ஆக்கிவிட்டு வராதீங்க. பக்குவமாக நிறைவேற்றுவதன் மூலமாக அதை உங்களுக்கு பக்குவமாக பரிபூர்ணப்படுத்திக் கொள்ள முடியும். சில பேர் பிழையான காரியங்களில் ஈடுபடாவிட்டாலும் ஹஜ்ஜம் முடிச்சுக்கிட்டு வரக்கொள்ளே திருப்தி இல்லா ஜிரத்தே, காரியங்கள்ல வணக்கங்களை ஈடுபட்டது மனசுக்கு திருப்தி இல்ல, மறுபடியும் வரணும் போல இருக்கிறேன் சொல்லிக்கிட்டு வருவாங்க. அப்படியான ஒரு கவலையோட திரும்பாம திருப்தியோட அல்லாஹுடைய கடைசி கடமைய வயிறு நிறைய சந்தோஷமாக முழுமையாக அல்லாஹுடைய பொருத்தத்துக்கு ஏற்ப நான் நிறைவேற்றினேன் என்கிற சந்தோஷத்தோட திரும்பி வரணும்னா உள்ளம் பக்குவப்படுத்தப்பட்டவர்களாக அந்த பூமிக்கு செல்ல வேணும். அதனால ஹஜ்ஜுடைய நிலைமைகளை பற்றி நாம சொல்லப்படுறது கேட்கிறோம், நாங்க எங்க இப்ப ஹஜ்ஜிக்கா போக போறோம் என்கிறதல்ல, கேட்போம் அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ் இந்த வருஷம் இல்ல அடுத்த வருஷம், அடுத்த வருடம் இல்ல அதுக்கு அடுத்த வருடமாவது எனக்கு அந்த புனித பூமிகளுக்கு செல்லக்கூடிய வாக்கியத்தை கொடு நாயனே. இப்ப வசதி இல்லாமல் இருக்கலாம், இன்னொரு சில ஆண்டுகளுக்கு பிறகு அல்லாஹ் அந்த சந்தர்ப்பத்தை அமைத்து கொடுத்தால் நாம் அந்த காரியத்தை போய் நிறைவேற்ற முடியும். எனவே இன்று தொடக்கம் நாம் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள கடமை பெற்றிருக்கிறோம். உண்மையான இறை அச்சமுள்ளவர்களாக, ஹலால் ஹராம் பேணி நடப்பவர்களாக, உண்மையான விசுவாசம் படைத்தவர்களாக, முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருப்போமே ஆனால், அந்த பயிற்சி பெற்றுக் கொண்டே இருப்போமே ஆனால், சந்தர்ப்பம் எல்லாம் கொடுத்தா போய் அந்த காரியத்தை அழகான முறையிலே நாம் செய்துவிட்டு வரலாம். எனவே மேலானவர்களே, அந்த காரியத்துக்கு தயாராக உள்ளவங்க, புறப்பட இருக்கிறவங்க, 100 நாளா 100 மாஷா அல்லாஹ், அந்த புனித பூமிக்கு சென்று மிக பக்குவமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். மிக பக்தியோடு அந்த காரியங்களை நாம் நிறைவேற்ற வல்ல ரஹ்மான் நமக்கு கிருபை செய்யணும். மிகுதமுள்ளவர்கள் எங்க உள்ளங்கள் ஆசைகளை வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த புனித பூமிக்கு செல்லணும், புனிதமான நகரங்களுக்கு நாம் செல்லணும். ஹபீப் முகமது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள், அவர்களை ஜியாரத் செய்வது அது ஹஜ்ஜுடைய கிரியைகளில் உள்ளதாக இல்லாவிட்டாலும், நம்முடைய நபி உலகத்தில் அவங்கள மாதிரி வேற யாரும் வரையில்லை, அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்கள், அல்லாஹ் உலகத்துல வந்த கோடிக்கணக்கான மனிதர்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடுத்து கியாமம் வரையில வந்தவர்களே, ஆக உயர்ந்த மட்டத்துல அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான்னா, தன்னுடைய ஹபீபாக ஆக்கி கொண்டான்னா, அது ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தியாரத் செய்யறதுக்கு கிடைக்கிற வாக்கியம். அல்லாஹு அக்பர். அந்த புனித பூமிக்கு சென்று நபி அவர்களை தியாரம் செய்து அந்த புனித பூமிகளையும் நாம் தியாரம் செய்து விட்டு வரலாம் அல்ல. எனவே மேலானவர்களே, மிக பக்குவமாக, மிக ஆசை ஆர்வத்தோட நம்மை தயார் பண்ணிக்கொண்டு அந்த புனித பூமிக்கு நாம் செல்ல வேண்டும் என்கிறத நான் சொல்லி முடிக்கிறேன். அதோடு ஒரு சிறிய ஒரு விடயம் இடையில நினைவு வந்தது, முஸ்லிம்கள் பரம்பரை முஸ்லிம்கள் நபியுடைய ஜியாரத்துக்கு போக வரவும் தான் செய்யறாங்க, அதுல சில பேர் அது ஹஜ்ஜுடைய காரியத்துல இல்ல அதனால அங்க போக தேவையில்லை. அடே, நம்முடைய நபி அடங்கி இருக்கிற இடத்துக்கு போறதுக்கு தேவையில்லைன்னு யாராவது சொல்றதுக்கு வருமா? அப்படியே நாம போனாலும் அப்படியே போய் ஒரு நாள் 7 நாள் அங்க நிக்கிறோம், 8 நாள் நிப்போம், ஒரு நாள் தியானத்தோட முடிச்சுக்கிறோம். மேலானவர்களே, புதிதாக இஸ்லாத்துக்கு வந்த ஒரு சகோதரர், நம்ம நாட்டை சேர்ந்தவர், இன்னொரு மதத்தில மதகுருவாக இருந்தவர், அந்த பூமிக்கு சென்றிருக்கிற நேரத்தில் அங்குள்ள ஒரு சகோதரர், அவர் நம்மளோட சம்பந்தப்பட்ட நேரத்தில் இந்த செய்தியை சொன்னாரு. அநேகமாக நாம் இருக்கக்கூடிய பகுதியில் உள்ள ஒரு சகோதரர் தான், அவருடைய பெயர் சொல்லப்பட்டா நீங்களும் தெரிஞ்சிருக்கலாம். அவர் இந்த செய்தி என்னிடத்துல சொன்னாரு, ஒரு அந்நிய மதகுரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு அல்லாஹ் கிருபை செய்தான். இந்த பூமிகளுக்கு வருவதற்கு ஹஜ்ஜுடைய காரியத்தை நிறைவேற்றுவதற்காக இங்கே வந்து மதீனமா நகரத்திற்கு ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறே என்ற ஒரு ஆசையோடு அவர் யோசனை பண்றாரு. நான் இப்ப என் நபியை தியானம் செய்ய போகிறேன். நான் எங்க உமா வீட்டுக்கு உமாவை பார்க்க போறதாக இருந்தா, என் சகோதரர்களை பார்க்க போறதாக இருந்தா, நான் யாரையும் தியாரம் செய்ய போறதாக இருந்தா, உயிரோடு உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு காணிக்கை எடுத்துக்கிட்டு போவேன். நான் இப்ப என் நபியை சந்திக்க போறேன். நபியுடைய தோழர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா பக்கத்தில் இருக்கிறாங்க, அவங்களையும் தியாரம் செய்வோம். என்ன எடுத்துக்கிட்டு போறதுங்கிறத யோசனை பண்ணி, அவர் தனக்குள்ளே யோசனை பண்ணி, குர்ஆன்ல ஹதீஸ்ல இருக்கிறதன்னு பார்க்க இல்ல, என்ன கொண்டு போகலாம் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர்ல செலவாத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சாரு. 100 செலவாத், 1000 செலவாத், 100,000, 1,000,000 செலவாத்துக்களை சொல்லிக் கொண்டு போறாரு. நான் நபியை சந்திக்க போறேன், நபிக்கு காணிக்கையாக 1,000,000 செலவாத்துக்களை சொல்லி வந்திருக்கிறேன் என்கிறத செய்தியை எடுத்துக்கொண்டு போற பக்கத்தில் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களையும் யோசனை பண்ணி அவங்களுக்கு ஆயிரக்கணக்கான துஆக்களையும் இஸ்திக்ஃபார்களையும் செய்து கொண்டு அந்த இடத்துல அவர் ஜியாரத்துக்கு போறாருன்னா, எவ்வளவு ஒரு பக்குவத்தோடு அந்நிய ஒரு மத குரு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு எவ்வளவு பக்குவமாக தன்னை மாற்றிக்கொண்டு அந்த இடத்துல போய் அந்த காரியங்களை ஈடுபடுகிறாரு. அவருடைய செய்திகளை முழுமையாக சொல்றதுக்கு நேரம் இல்லை. எனவே மேலானவர்கள், நாம் பரம்பரை முஸ்லிம்கள் 30-40-50 ஆண்டுகள் இஸ்லாத்துல பயிற்சி பெற்று அந்த பூமிக்கு சென்று அந்த பூமியுடைய கண்ணியத்துக்கு மாறாக நாம் நடந்து கொள்வோமேயானால், குளிக்க போய் சேத்த பூசிக்கிட்டு வந்தது கதையாக ஆகிவிடும். பாவங்களை எல்லாம் இறக்கி வச்சுட்டு, இறக்கின பாவம் ஒரு 4-5 டன்னாக இருக்கலாம், 10-20 டன் பாவங்களை சுமந்து கொண்டு வர்றவர்களாக ஆகிவிடுவோம். ஒவ்வொரு ஊரிலிருந்து ஹலீஃபாக்களாக பிரதிநிதிகளாக அல்லாஹ் ஒவ்வொரு ஆண்டும் பொறுக்கி எடுக்கிறான். அந்த புனித இடத்துக்கு போய் அல்லாஹுடைய அருள்கள் இறங்கக்கூடிய அந்த பூமியிலிருந்து அல்லாஹுடைய அருள்களை சுமந்து கொண்டு நம்ம ஊர்களுக்கு வரவேண்டியதற்கு பகரமாக அல்லாஹுடைய கோபத்தை அல்லாஹுடைய புறத்திலிருந்து அருளுக்கு மாற்றமானவைகளை எடுத்துக்கொண்டு ஊர்களுக்கு வர வேண்டியதாக ஆகிவிடும். எல்லாம் பாதுகாப்பானார். எனவே மேலானவர்களே, அந்த புனித பூமிக்கு போகக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. அதை நாம் போறதுக்கு முதல்ல, அந்த பூமிகளுக்கு செல்வதற்கு முதல்ல நாம் நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும், நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். இமான் ஈமானுடைய சிபாத்துகள் என்ன என்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவைகளை படித்து செயல் ரூபத்தில் நாம் செயல்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹஜ்ஜை பற்றி நபி அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னாங்க, பிழையான வார்த்தைகளை பேச இல்லை, பிழையான காரியங்கள் செய்யவும் இல்லை. ஏன்னா அந்த பூமியில போய் அந்த காரியங்களை ஈடுபடும் பொழுது பிழையான வார்த்தைகள் தானாக வர வாய்ப்பு இருக்கிறது. கூட்டி போன உலமாக்களை ஏசுறாங்க, கூட வந்திருக்கிற மூத்த மக்களை ஏசுறாங்க, அடுத்தவங்களுக்கு இடைஞ்சல்கள் கொடுக்கப்படுவது. சில காரியங்கள் முஸ்தஹப்பான காரியங்கள், சுன்னத்தான காரியங்களை செய்யறதுக்கு அடுத்தவங்களை நிறைய புண்படுத்தப்படுகிறது, சிரமம் கொடுக்கப்படுகிறது. சுன்னத்தான காரியம் செய்யறதுக்கு ஹராம் செய்யறாங்க. ஈதாவுல் முஸ்லிம், முஸ்லிம்களுக்கு நோவினை கொடுப்பது ஹராம். அடுத்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து ரொம்ப அகலாக்கோடு நடந்து கொள்ள வேண்டிய இடம். அதனால மேலானவர்களே, அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியம் நமக்கு கிடைக்குமேயானால் அதை பரிபூர்ணமாக நிறைவேற்றுவதற்கு அதற்கு முன்பிருந்தே நாம் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹஜ்ஜுடைய காரியம் கிடைக்காவிட்டாலும் நாம் உலகத்திலே வாழ்ந்து செல்லும் பொழுது நாம் பரிபூர்ணமான முஸ்லிம்களாக மரணிக்கணும் என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே நாம் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்வது மிக அவசியமாக கட்டாயமான ஒரு காரியமாக இருக்கிறது. எனவே வல்ல ரஹ்மான் அந்த புனித பூமிக்கு அடிக்கடி செல்லக்கூடிய பாக்கியத்தையும், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய குடும்பத்தார்களும் எப்படி தன்னை அர்ப்பணம் செய்தார்களோ அது போன்று அல்லாஹுவுக்காக நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹ் கொடுத்த செல்வங்களையும் அல்லாஹ்வுடைய பாதையில் அர்ப்பணிக்கக்கூடிய உண்மையான முஜாஹிதிகளாக, உண்மையான முஸ்லிம்களாக, உண்மையான பக்குவம் உள்ளவர்களாக வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் கிருபை செய்வானாக. வா ஆகிரு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.